நமஸ்காரம். நம் வாழ்க்கையில் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்று நான்கு வகைப்பட்டவர்கள் அல்லது நான்கு நிலைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சட்டதிட்டங்கள், பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அப்படித்தான் வேதங்கள் கூறுகின்றன. கல்யாணமாகாதவன், படிக்கக்கூடிய மாணவன் அல்லது மாணவி, ஒரு கல்யாணமானவனுடைய சுகங்களை அனுபவிக்க முடியாது. சந்தனம் பூசிக்கொள்வது, வெத்தலை பாக்கு போடுவது, கட்டிலில் படுப்பது, இது இத்தனையும் பிரம்மச்சாரிக்கு கிடையாது. ராமபிரான் போன்ற அரசர்கள், இளவரசர்கள் அவர்கள் வசிஷ்டரிடத்தில் பாடம் படித்த போதும் பிரம்மச்சாரி அப்படித்தான் இருக்க வேண்டும். வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்களிலும் இது எது பிரம்மச்சாரிக்கு சட்டம், இது எது கிரகஸ்தனுக்கு என்று சொல்லுகின்றன. இப்போ ஒரு சந்தேகம், ஒருத்தர் கட்டிலில் படுக்கலாம், வெத்தலை பாக்கு போடலாம், சந்தனம் பூசலாம் என்று சொல்லுகிற வேதம் அதெல்லாம் பண்ணக்கூடாது என்று மற்றொருத்தருக்கு சொல்லுகிறதே, அப்ப வேதமே முரண்பட்டு பேசினதாகாதா என்று தோணும். செய்யணும் சொல்வதே செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறதே, அது ஒரு விரோதம், முரண்பாடு. அதை நீக்குவது எப்படி? இது சொன்னது வேறொருவருக்கு, அது சொன்னது வேறொருவருக்கு, இது பிரம்மச்சாரிக்கு, அது கிரகஸ்தனுக்கு. ஒரு இல்லறத்தவர் நிறைய சமைக்க வேண்டும், வருபவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும். ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும், சமையல் கலையில் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். அப்ப நெருப்புக்கருகே போகாமல் இருக்க முடியாது. நெருப்பு இருந்தா தானே சமைக்க முடியும், அப்பதானே தளிகை பண்ண முடியும். ஆனால் அதே சந்நியாசி அக்னியை தொடவே கூடாது, அதன் பக்கமே போகக்கூடாது. அப்ப அக்னியை தொடலாம், அதெல்லாம் செய்யலாம் என்று ஒரு வகைக்கும், நீ தொடாதே என்னும் சொல்லுகிறதே, அப்ப இதுவா அதுவா என்றால் இது வேறொருத்தருக்கு, அது வேறொருத்தருக்கு. அதனால் இது இப்படி அப்படி முரண்பட்டிருக்கிறது என்று தவறாக நினைக்க வேண்டாம். மற்றொன்று, இந்த லோகத்தில் ஐஸ்வர்யம், பணங்காசி ஓஹோன்னு வேணும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் இன்னென்ன யாகம் பண்ணினால் பணம் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லை, இன்ன யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறது. இதெல்லாம வேதத்தில் உண்டு. அதே சொர்க்கத்துக்கு போவதற்கு ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிறத பண்ணா போகலாம் என்றும் சொல்லுகிறது. அடுத்து மோட்சத்துக்கே போக வேண்டுமானால் இந்த மாதிரி பலங்களிலெல்லாம் ஆசையை வைக்காதே, சொர்க்கத்தை மற, இந்த லோகத்து ஐஸ்வர்யத்தை மற, அதெல்லாத்தையும் விடு, எதுவும் பண்ணாதே, பெருமானையே சரணமாக பற்று போகலாம் என்றும் சொல்லுகிறது. இப்ப இதை மூன்றை பார்த்தா நமக்கு சந்தேகம். வீடு வாசல் கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை பெறுவதற்கு வழி சொல்லுகிறது, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் சொர்க்கத்துக்கு போவதற்கு வழி சொல்லுகிறது, ஆனால் மோட்சம்னு வரும்போது கீழ் சொன்ன எல்லாவற்றையும் மற, அதத்தனை செய்யாதே, அதெல்லாம் உனக்கு பிரயோஜனமே இல்லை, இதோ பெருமான் திருவடிகளை பற்று என்கிறதே. அப்ப எதுக்கு வேதம் இதையும் சொல்ல வேண்டும், அதையும் சொல்ல வேண்டும்? இதற்கும் வழி சொல்லி அதற்கும் வழி சொல்லுமானால் கண்டிப்பா சொல்லும். இது சொன்னது வேறொருத்தருக்கு, அது சொன்னது வேறொருத்தருக்கு. யார் இப்பதான் உள்ள நுழைகிறாரோ அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அப்பதான் அவருக்கு இதில் நம்பிக்கையே வரும். அப்புறம் மெதுமெதுவா அவரை பக்குவப்படுத்தி, ஓ இதெல்லாம் அல்பம், இதெல்லாம் நிலை நில்லாதது, நிலையானதுக்கு வாருங்கள் என்று சொன்னால்தான் வருவார்கள். ஆனால் அதே நம்ம அந்த மூணாவது நிலைக்கு வந்த பிற்பாடும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் அப்பதான் அது தவறு செய்யாதே என்று சொல்லும். இதே போல தமோகுணம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கும் அது உபதேசிக்கும், ரஜோகுணம் இருக்கிறவர்களுக்கும் உபதேசிக்கும், சத்துவகுணத்தவர்களுக்கும் உபதேசிக்கும். அதர்வண வேதத்தில் சில அபிசார கர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இதை பண்ணால் இன்னாருக்கு கேடு ஏற்படும், அதுவும் இருக்கிறது. ஆனால் அதை போய் நல்ல சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன், ஒரு சன்னியாசி, அவர் அதை பயன்படுத்தி அபிசார கர்மம் வைப்பு எடுப்பு என்று செய்யலாமா? செய்யக்கூடாது. இல்லையே, வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கேனால் அது நமக்கு சொல்லப்படவில்லை, அது யாருக்கோ ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நாம் சாஸ்திரங்களை பார்க்கும் போதே இடம் பொருள் ஏவல் யார் ஆள் அப்படிங்கிறதுனுடைய வேறுபாட்டின்படிதான் அது உபதேசிக்கும். இவருக்கு இப்படி சொல்லித்தே அவருக்கு அப்படி சொல்லித்தே என்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கென்ன சொல்லித்து என்று பார்த்துத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானும் எல்லாரையும் பக்தி மார்க்கத்தில் கூட்டின்னு வரணுங்கிறதுக்காக அவரவருக்கு தகுந்தா போலே உபதேசிப்பார். இப்ப நம்ம வீட்டிலேயே கூட வயதானவர்களுக்கு வேறு மாதிரி தான், குழந்தைகளுக்கு வேறு மாதிரி தான், நடு வயசுக்காரர்களுக்கு வேறு மாதிரி தான். குழந்தை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்கணும்னா தூங்கணும், நல்ல இளைஞர் ஒருத்தர் ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டியவர் 10 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தார்னால் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். அதனால் சட்டத்திட்டங்கள் நிச்சயம் மாறுபடும், எல்லாருக்கும் ஒன்றாக இருக்காது. நமக்கெது அப்படிங்கிறதை பார்த்து தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.